الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا مصطفى حبيب صلى الله عليه وآله وسلم إنما الأعمال بالنيات رواه البخاري أو كما قال صلى الله عليه وآله وسلم جنة كريا مذيب كريا سنغيانا أنبان شهودر غلي الله بن نلديار غلي إمام புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் அவர்களுடைய அல் ஜாமி அல் முஸ்னத் அஸ் ஸஹீஹ் அல் முக்தஸர் மின் உமூரி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் வ ஸுன்னஹி வ அய்யாமிஹி என்ற ஸஹீஹுல் புகாரி கிரந்தத்தில் முதல் முதலாவது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னமல் அஅமாலு பின்னியாத், எல்லா இபாதாத்துகளும் எல்லா வணக்க வழிபாடுகளும் எல்லா செயற்களும் மனிதனுடைய எண்ணத்தோட இஹ்லாஸோட சம்பந்தப்படுவது. மனிதனுடைய எல்லா வகையான இபாதாத்துகளும் செயற்பாடுகளும் மனிதனுடைய இஹ்லாஸ் மன தூய்மையோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது இஹ்லாஸோட சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்குது. பொதுவாக குர்ஆன்ல அல்லாஹ் தொழுகையுடைய சிறப்புகளை ஏராளமாக சொல்லியிருக்கிறார். ஆனா இப்ப மனிதனுடைய இஹ்லாஸ் மனிதனுடைய மன தூய்மையில கொஞ்சம் மாற்றம் ஏற்படுமோ, எந்த குர்ஆன்ல அல்லாஹ் தொழக்கூடியவர்கள் வெற்றியாளர்கள் என்று சொல்றானோ அதே குர்ஆன்ல அல்லாஹ் ஃபவைலுல்லில் முஸல்லீன், தொழக்கூடிய மக்களுக்கு கேடுதான். காரணம் என்ன? அவர்கள் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறார்கள். இஹ்லாஸ்ல அவருக்கு மாற்றம் ஏற்படுது, மன தூய்மையில மாற்றம், அதனால் அவருடைய தொழுகையில கபூலியத் இல்லை. நாங்கள் எல்லோரும் ஹஜ்ஜுடைய காலத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் நாலு திருகத்துக்கு கூட பெருமதி இல்லாத ஒரு போர்வைய ஒட்டகத்துக்கு மேல போட்டு பிரயாணம் செய்யும் போது, ஹஜ்ஜிக்கு போகும் போது அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா கேட்டாங்க. அல்லாஹும்ம ஜஅல்லஹு ஹஜ்ஜன் லா ரியாத வலா சும்அத, யா அல்லாஹ், பெருமைக்காகவும் பகட்டுக்காகவும் இந்த ஹஜ் ஆக்கிடாதே, பெருமைக்காகவும் பகட்டுக்காகவும் இந்த ஹஜ் ஆக்கிடாதே. நாலு திருகத்துக்கும் பெருமதி இல்லாத ஒரு போர்வை போட்டதற்காக அல்லாஹ்வுடைய துதர் கேட்டதுவா, நானும் நீங்களும் ஹஜ்ஜிக்கு போறதாக இருந்தா இஹ்ராம் புடவையிலிருந்து எங்கட பேக்ல லெகேஜ்ல இருந்து போய் சேர வர காட்டும் எந்த அளவுக்கு துவா கேட்கணும்? இந்த கண்பான சகோதரர்களே, ஹஜ்ஜி கபூலா இல்லையா தெரியாது, ஆனா இப்ராஹிம் அலைஹி சலாம் காபாவை கட்டிட்டு துவா கேட்டாங்க கபூலியத்துக்கு. ஆனா இன்றைக்கு நிறைய மக்கள் ஹஜ்ஜிக்கு போய் துவா கேட்கறது பேஸ்புக்ல, அவர் மொட்டை அடிச்சுட்டு முதலாவது போட்டோ போடுறது பேஸ்புக்ல, நான் உம்ரா முடிச்சுட்டேன், நான் சஃபா மர்வால இருக்கிறேன், நான் காபத்துல்லாவோட கதவு கிட்ட இருக்கிறேன், ஹஜ்ஜிக்கு போனது 8 லட்சம் செலவழிச்சு ஹஜ்ஜி கபூலியத்தாகணும். ஆனா பேஸ்புக்ல போடுறாரு, எத்தனை பேர் டெய்லி பாக்குறாரு, லைக் பண்ணி இருக்கிறாங்க, ஷேர் பண்ணி இருக்கிறாங்க. இங்க இருந்து நிறைய பேர் எனக்காக துவா செய்யுங்க, எனக்காக துவா செய்யுங்க. கனிமான சகோதரர்களே, இஹ்லாஸ்ல மாற்றம் ஏற்படும் போது இபாதத்துல கபூலியத் ஏற்படாது. ஹஜ்ஜுடைய காலம் குர்பான் கொடுக்கறதா இல்லையா பெரிய ஒரு சிக்கல். சிலர்கள் சொல்றாங்க, நீங்க குர்பான் கொடுக்க வானம், குர்பான் கொடுக்கற சல்லியில கரண்ட் பில் தண்ணி பில்ல கட்டுங்க ஏழை மக்கள்கிட்ட, சிலர்களுடைய கருத்து. இன்னும் சிலர்கள் சொல்றாங்க, இது பௌத்த நாடு, அதனால குர்பானுடைய இபாதத் தேவையில்ல. இன்னைக்கு பலரும் அவங்களோட சுய லாபத்துக்காக வேண்டி மார்க்கத்தை விற்கிறாங்க, மார்க்கத்தை விற்கிறாங்க. குர்பான் என்பது தனியான ஒரு அமல், ஒருவருக்கு கடன் இருக்குது, அதனால அவருக்கு குர்பான் கடமை இல்லைன்னு யாருக்கும் சொல்லலாம். ஆனா ஒருவர் கடன் எடுத்துட்டு பொல்ல போடுறாரு, அவருக்கு குர்பான் கடன் இல்ல. ஒருவர் வியாபாரத்துக்காக கடன் எடுக்கிறாரு, இல்ல ஒரு தேவைக்காக கடன் எடுக்கிறாரு, அவருக்கு குர்பான் கொடுக்கலாம். அன்பான சகோதரர்களே, இந்த குர்பானுடைய இபாதத்தை கூட குர்பான் சொல்லும் போது லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். ஆடா மாடா ஒட்டகமா ஏழு பேர் சேர்ந்து கொடுக்கறீங்களா, தனியாக கொடுக்கறீங்களா, இதெல்லாம் முக்கியம் இல்ல. அல்லாஹ் பாக்குறது அவனுடைய இஹ்லாஸ், அவனுடைய மன தூய்மை, தக்வா இப்படி இருக்குது. இப்ப எல்லா இபாதத்துகளை எடுத்தாலும் மன தூய்மை இஹ்லாஸ் முக்கியம். நாளைய கியாமத்துடைய நாளையில நரகத்தெல்லாம் ஓபன் பண்றது உலமாக்களை வச்சு, உலமாக்களை வச்சு, ஒரு காரிய வச்சு. நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் ஒரு காரி அழைச்சு கேட்பான், நீ உலகத்தில் எப்படி வாழ்ந்தாய்? யா அல்லாஹ், என்னுடைய கிராத்த மக்கள் கேட்டாங்க, என்னுடைய பயான மக்கள் கேட்டாங்க. அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் அவனுக்கு அல்லாஹ்வினால் சொல்லப்படும், நீ மக்களுடைய புகழ்ச்சிக்காக, பெருமைக்காக, பகட்டுக்காக செய்தாய், மக்கள் உன்னை புகழ்ந்தாங்க, அந்த பதவி நீ எதிர்பார்த்த கண்ணியம் உலகத்துல கிடைச்சிட்டு, ஆனா இங்க நீ சொர்க்கத்தை எதிர்பார்க்காத, நரகத்துக்கு போ. ரெண்டாவது ஒரு ஷஹீத், மூன்றாவது தனவந்தர். இப்படி எப்ப இஹ்லாஸ்ல மாற்றம் ஏற்படுமோ அவர்களை கொண்டு அல்லாஹ் நரகத்தை ஆரம்பிக்கிறான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஒருவர் நீண்ட நேரமாக யுத்தம் செய்யறாரு. எல்லா சஹாபாக்களும் பார்த்து சொன்னாங்க, சொர்க்கவாதி ஒரு சஹாபி, சுவனத்துக்கெண்டே பிறந்த ஒரு சஹாபி, நல்ல மனிதன் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நரகவாதி என்று சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், ஏன் நரகவாதி என்றாங்க. பின்னால போய் பார்த்தா கடைசி நேரத்துல தந்த உயிர் போக போகுது, வருத்தத்தினால் தன்னை சூசைட் பண்ணி கொள்றாரு, உயிரை மாய்ச்சு கொள்றாரு. காரணம் என்ன? அந்த இபாதத்தை அவர் செய்யும் போது உள்ளத்துல இருந்த அந்த மனத்துயி மேல மாற்றம், இஹ்லாஸ் இல்ல, கபூலியத் இல்ல. அல்லாஹ் அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரணத்தை சொன்னாங்களோ அந்த காரணத்துக்குரிய மனிதனாக அல்லாஹ் ஆக்கினான். கண்ணியமான சகோதரர்களே, நான் ஏன் இதை சொன்னேன்டா, எப்படி எல்லா இபாதத்துகளும் இஹ்லாஸோடு சம்பந்தப்படுவதோ அதே மாதிரி நிகாஹ், திருமணம் என்பதும் இஹ்லாஸோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு இபாதத். ஆதி காலத்துல மக்கள் திருமணம் செஞ்சாங்க, இன்றும் வாழ்றாங்க. ஆனா நேற்று இன்றைக்கு திருமணம் செஞ்ச இந்த இளம் ஜோடிகள் வாழ முடியாது, பிரியறாங்க, பிரச்சனை என்றாங்க, சக்சஸ்ஃபுல் இல்லாத லைஃப் என்றாங்க, கஷ்டம் என்றாங்க. என்ன காரணம்? திருமணம் செய்யும் போது இஹ்லாஸ்ல ஏற்பட்ட பாதிப்பு, மன தூய்மையில ஏற்பட்ட பாதிப்பு, அதனால ஒத்து போகுது இல்ல. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு பெண் நாலு நோக்கத்துக்காக திருமணம் செய்யப்படுவா, அழகுக்காக, பணத்துக்காக, குலத்துக்காக திருமணம் செய்யப்படுவா. இதை பார்க்க வேண்டாம் என்று இஸ்லாம் எங்கேயும் சொல்லல. ஆனா நாலாவது தீன மறந்துடவானோ, யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை தெளிவாக விளங்கிக்கோங்க, வெறுமனே பணத்துக்காக வேண்டி மட்டும் நோக்கமாக வச்சு திருமணம் செஞ்சா, அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, அந்த பணத்தை வச்சு அந்த குடும்பத்தை எல்லாம் சோதிப்பான், அந்த பணத்தை வச்சே சோதிப்பான். லொஸ்தாதினத்தோட மனைவி சொல்றா, எனக்கு உங்களோட வாழையலா, ஏன் இந்த செலவுக்கு உங்களுக்கு பணம் தர முடியாது, அதனால் எனக்கு ஒத்து போகுது இல்ல. அதே மாதிரி கணவன் சொல்றாரு, உங்களோட மாமா, உங்களோட வாப்பா இன்னென்ன தாரண்டாரு, லொஸ்தாகிட்டாரு, அதனால எனக்கு செட் ஆகுது இல்ல. சிலர்கள் அழகுக்காக மட்டும் முடிக்கிறாங்க. சில நேரங்களில் சில ஃபங்க்ஷனுக்கு போனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்றாங்க, நீங்க படிக்கிற காலத்துல உங்களோட பின்னுக்கு எத்தனை பேர் பார்த்தாங்க, எவ்வளவு அழகாக இருந்தீங்க, உங்களுக்கு இவர் மெச்சாகுது இல்லையே. ரெண்டு மூணு பேர் சின்னத்தோட ஷேப்பானும் அதை பெரிசாக்கி காட்டுறார். இப்ப வீட்டுக்கு வந்து யோசிக்கிறார், இப்ப மெச்சாகுது இல்ல, அழகு கொண்ட ஒரு சோதனை. ஏன்னா வெறுமனே அழகு மட்டும் தான் நோக்கம், கொஞ்சம் அழகு போகுது. இப்ப சொல்றாரு, எனக்கு மெச்சாகுது இல்ல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூட்டி போகலா, ஏன் அழகுக்கும் உங்களோட அழகுக்கும் ஜாயிண்ட் ஆகுது இல்ல. அழகை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறார். சிலர்கள் குடும்பத்தை மட்டும் பாக்குறாங்க, நல்ல குடும்பம், நல்ல குடும்பம், சமூகத்துல உயர்ந்த குடும்பம், கொஞ்சம் அந்த குடும்பத்துடைய ஏதாவது ஒன்று வெளியில வந்ததோட குடும்பத்துடைய மானம் போகுது. அல்லாஹ் இப்ப குடும்பத்தை கொண்டு சோதிக்கிறார். ஆனா ஒருவர் இந்த மூணையும் பாக்குறாரு, மாஷா அல்லாஹ், படமும் இருக்குது, அழகும் இருக்குது, நல்ல குடும்பம். இப்ப தீன் அவர் மறக்கல்ல, நல்ல தீனுள்ள, பக்குவம் உள்ள, நல்ல ஒரு குடும்பத்துல திருமணம் செய்யறாரு. ஒரு நாளும் அல்லாஹ் சோதிக்க மாட்டான், அழக கொண்டு சோதிக்க மாட்டான், பணத்தை கொண்டு சோதிக்க மாட்டான், குடும்பத்தை கொண்டு சோதிக்க மாட்டான். ஏன்? இவர் திருமணம் செஞ்ச முதலாவது நோக்கம் தீன வச்சார் முன்னுக்கு. கனிவான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான், ஒரு ஆண் திருமணம் செய்யறாரு மூணு நோக்கத்துக்காக, தன்னுடைய கண்ணை பாதுகாக்க, தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்க, தன்னுடைய குடும்பங்களோட சேர்ந்து நடக்கிற இந்த மூணு நோக்கத்தையும் வைத்து ஒரு ஆண் திருமணம் செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? குத்துபுமார்கள், அபுதாக்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், பெரும் பெரும் உலமாக்களோட துவா அல்ல, முழு அகிலத்துக்கும் அனுப்பப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மணமகனுக்காக துவா செய்தார்கள். இந்த மணமகனை கொண்டு அந்த மணமகளுக்கும், அந்த பெண்ணை கொண்டு இந்த மணமகனுக்கும், யா அல்லாஹ் நீ பரக்க செய்வாயாக, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இந்த மணமகனுக்கு கொடுப்பானாக. கனிமான சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்று பேருக்கு அல்லாஹ் உதவி செய்வதை தன் மீது கடமையாக்கி இருக்கிறான், அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். அதில் ஒருவர் யாரு தெரியுமா? அன்னாக்கி அல்லதி யுரீதுல் அஃபாஃப், தன்னை பாவத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக ஒருவர் நிகாஷ் செய்றாரு. திருமணம் சேராரு. இந்த இந்த மணமகனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாரும் உதவி செய்ய வேண்டிய தேவையில்ல, அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான் உதவி செய்ய. கண்ணியமான சகோதரர்களே, மிக அழகான ஒரு சம்பவம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் பாதையில வராங்க, எல்லோருக்கும் தெரிஞ்ச சம்பவம். இரவு நேரம் ஒரு பெண்மணி, ஒரு தாய் பால் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த பால்ல தாய் மகளுக்கு சொல்ற தண்ணிய கலங்க, மகள் சொல்ற என்னால முடியாது, ஏன் இது உமருடைய ஆட்சி. உம்மா கேக்குறா, இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க இல்ல? அந்த நேரத்துல மகள் சொல்லுறா, உமரும் இல்லாட்டி, உமர் இந்த இடத்துல இல்லாட்டியும், என்னையும் உங்களையும் உமரையும் படித்த ரலியல்லாஹுவன் மலைச்சி, இப்படி ஒரு பெண் இருக்குது, யார் திருமணம் செய்ய தயார்? கண்ணியமான சகோதரர்களே, நாங்க திருமணம் செய்யணும் வெறுமனே ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்லது ஒரு 10-20 வருடத்தை நோக்கமா வச்சல்ல. நாங்க ஒரு காணி எடுத்து ஒரு வீடை கட்டினா நீண்ட கால நோக்கத்தை வச்சுதான் கட்டுறோம். நீண்ட கால ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு எங்களுக்கு. அதே மாதிரி திருமணத்தை எங்கட பரம்பரை, நல்ல ஒரு பரம்பரை உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தோட திருமணம் செய்யணும்.
www.acmyc.com
ஹதரத் உமர் ரலியல்லாஹுவன் நல்ல அவங்க எதிர்காலம் பரம்பரையை நோக்குறாங்க. இந்த பெண்ணை கொண்டு நல்ல ஒரு பரம்பரையை உருவாக்கிடும், ஒரு நசபை ஏற்படுத்தும். ஆசிம் ரலியல்லாஹுவன் சொல்றாங்க, வாப்பா நான் திருமணம் செய்றேன். ரெண்டு பேரும் திருமணம் செய்யறாங்க. லைலா என்ற ஒரு குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தைய உமர் அப்துல் அசீஸ் என்ற ஒரு திருமணம் செய்யறாரு. இந்த ரெண்டு பேருக்கும் கிடைத்த குழந்தை தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. என்ன சொல்ல வாரனண்டா, இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுக்கு கிட்டத்தட்ட 12 குழந்தைகள். அப்துல் மலிக், அப்துல் அசீஸ், அப்துல்லா, இப்ராஹிம், இஸ்ஹாக், யாகூப், பக்ர், வலீத், மூசா, ஆசிம், யசீத், ஜையான், அப்துல்லா என்ற 12 குழந்தைகள். இப்ப உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு சொன்னாங்க, சில நசீகத்துகளை சொன்னாங்க. இந்த நேரத்தில் அவரோட ஒரு ரிலேஷன் வாராரு, சுலைமான் இப்னு அப்துல் மலிக் என்ற இன்னொரு அரசன் வந்து கேட்கிறாரு, உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க மௌத்தாக போறீங்க, என்ன கொடுத்தீங்க, என்ன கொடுத்திருக்கீங்க? நீ ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி, எவ்வளவு சுட்டிருக்கலாம், கிலோ கணக்கில் எடுத்திருக்கலாம் நினைச்சிருந்தா. ஆனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அரசியலுக்கு வந்ததற்கு பின்னால் தன்னிடத்தில் இருந்த சொத்தை தீனுக்காக, மக்களுக்காக வக்ஃப் செஞ்சாங்க. ஏன்? பொது சொத்து என்னுடைய உடல்ல கூட சேர்ந்து விட கூடாது. மனைவியை பார்த்து சொன்னாங்க, பொது சொத்தும் அதாவது உன்னுடைய நகையும் பொது சொத்தும் அதாவது சேர்ந்தால் எனக்கு உன்னோட வாழையிலா ஒன்று, நான் உன்னை தலாக் செய்தேன். இல்லைன்னு சொன்னா அல்லாவை பயந்து வாழணும் என்றா பொது சொத்துல கைய வைக்காம இருக்க, மக்கள் நீ பொது சொத்தால தான் நகைகள் அணிந்திருக்கிறாங்க என்று சொல்லக்கூடாது என்பதற்காக உங்களுடைய நகையும் நீ என்ன செய்யணும், பைத்துல் மாலுக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு பேணுதலான ஒரு 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 மிக முக்கியமான ஒரு மனிதன். இப்ப சுலைமான் இப்னு அப்துல் மலிக் கேட்கிறாரு, என்ன கொடுத்தீங்க? சொன்னாரு, நான் அல்லாஹ்வை கொடுத்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தீனை கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ் பொறுப்பெடுப்பான் நல்ல பிள்ளைகளை. இப்ப மௌத்தாகிட்டாரு. ஆனா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் தன்னுடைய குழந்தைகளுக்கு வீடு, வாயல் எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனா அல்லாஹ்வை கொடுக்கல, அல்லாஹ்வுடைய நபியை கொடுக்கல, குர்ஆனை கொடுக்கல, ஹதீஸை கொடுக்கல. சுலைமான் இப்னு அப்துல் மலிக்கும் மௌத்தாகிறாரு. இமாம் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹ் எழுதுறாங்க, உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டிய சம்பவத்தை, பொது சொத்தும் பொது சொத்தை யாரெல்லாம் அதாவது பைத்துல் மாலுடைய விஷயத்துல கவனீனமாக இருப்பார்களோ, தீனை பின்பற்ற மாட்டாங்களோ, அல்லாஹ்வுடைய சோதனை எப்படி வருவது நிப்பாருங்க. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ரஹ்மத்துல்லாஹ் பிள்ளைகள் ஒவ்வொரு பள்ளிக்கு முன்னால இருந்தும் போற வார மக்கள் கிட்ட, இது ஏண்ட வாப்பா கட்டின பள்ளி, இது ஏண்ட வாப்பா கட்டின இந்த இந்த இடம், அதனால எங்களுக்கு எதுவும் இல்லை, ஏதாவது தந்துட்டு போங்க என்று ஒவ்வொரு பள்ளிக்கு முன்னாலும் பிச்சை எடுத்து திரிஞ்சாங்க ஒவ்வொரு குழந்தைகளும். ஆனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 70-80 ஒட்டகங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அதாவது தர்மம் செய்தார். அல்லாஹ் எப்பயும் இஹ்லாஸோட சம்பந்தப்படும் போது அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான், ஒரு நாளும் அல்லாஹ் கைவிட மாட்டான். ஹஜ்ரத் அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தந்தை முதல் மனைவி இருக்கின்ற வரைக்கும் இரண்டாவது திருமணம் செய்யல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 குழந்தைகள், அதாவது 4 பெண் குழந்தைகள். முதலாவது ஹதரத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களை அபு ரபி, அபுல் ஆசிபின் ரபி என்பவர் திருமணம் செய்தாரு. இரண்டாவது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு திருமணம் செய்தாங்க. முதல் மனைவி ஒஃபாத்தாகினதுக்கு பின்னால உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா உஸ்மான் ரலியல்லாஹு திருமணம் செய்தாங்க. நானாவது பெண் குழந்தைய ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் செய்தாங்க. தங்க அதாவது மனைவி பாத்திமா அம்மாவின் மூலம் நாலு குழந்தைகள், ஹதரத் ஹசன், ஹுசைன், முஹ்சின், உம்மு குல்சூம். இப்ப தன் முதல் மனைவி பாத்திமா அம்மா வஃபாத் ஆகினதுக்கு பின்னால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மகள் ஜைனபுக்கு கிடைத்த ஒரு குழந்தை தான் உமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தைய ஹதரத் அலி அலி அல்லாஹ் மைனுடைய மகளை ஹதரத் அலி அலி அல்லாஹுவன் திருமணம் செய்யறாங்க. ஜைனப் அம்மாவுடைய மகளை உமாமாவை அலி அலி அல்லாஹுவன் திருமணம் செய்யறாங்க. இப்ப கொஞ்ச காலம் அவங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே முதல் மனைவியோட முதல் மனைவி மூலம் கிடைத்த குழந்தை உம்மு குல்சூம் ரலி அல்லாஹுங்க பாத்திமம்மா மூலம் கிடைத்த குழந்தைய ஹசரத் உமர் ரலி அல்லாஹுன் பெண் கேட்டுவாரா. உமர் ரலி அல்லாஹுடைய வயது என்ன, இந்த பெண்ணுடைய வயது என்ன? அலுவலகம் கேட்டாங்க வயது வித்தியாசமாக இருக்கிறேன். உமர் ரலி அல்லாஹ் ஒரு காரணத்தை சொன்னாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டிருக்கிறேன், நாளைக்கு மறுமையில எல்லாருடைய குடும்பமும் துண்டிக்கப்படும், ஆனா என்னுடைய குடும்பம் மாத்திரம் துண்டிக்கப்படாது. அதனால நான் ஆசைப்படுறேன் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்துல ஒரு சம்பந்தத்தை வச்சுக்கொள்ள. நீயத் நல்லதாக இருந்துச்சு. உடனே அலி அலி அல்லாஹுவன் தந்த மகனை பார்த்து சொன்னாங்க, ஹசன் அல்லது ஹுசைனை பார்த்து உங்களோட தங்கச்ச ஹதரத் உமருக்கு திருமணம் செய்து வைங்க. கண்ணியமான சகோதரி, சுருக்கமாக சொல்ல போனா திருமணம் செய்ய போறவர், திருமணம் செய்தவர்கள், இனிமேல் திருமணம் செய்ய போறவர்கள் எல்லோரும் திருமணத்துடைய விடயத்துல நிகா என்று வரும் போது இதை நான் அல்லாவுக்காகவும் அவனுடைய தூதருக்காக வேண்டி மாத்திரம் சேரன் என்ற நீயத்தை நாங்க எப்பொழுதும் அதை தூய்மைப்படுத்தினால் எங்களோட குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக அமையும். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். அடுத்தது மிக முக்கியமான விடயம், இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் போது அது இச்சைக்காக செய்யப்படக்கூடிய ஒன்றல்ல. அதாவது சில விடயங்கள் பயான்கள்ல தெளிவாக பேசப்படுறல்ல. சஹாபி பெண்மணிகள் நபியிடத்துல வந்து வெக்கப்படல, கேட்டாங்க யார் ரசூலுல்லா எங்களோட மென்சஸ் பத்தி கேட்கணும் என்று தெளிவாக வந்து கேட்டாங்க. இன்னைக்கு சில விஷயங்களை பயான்ல பேசினா சில மக்கள் வித்தியாசமாக பாக்குறாங்க, இதென்ன ஹஸ்ரத் இப்படி எல்லாம் பேசுறாரு, அதை விட அப்பன் பாக்குறாரு வேறையாக, அதை விட வேற விஷயங்களை பேசுறாரு. ஆனால் மார்க்கம் என்று வரும்போது வெக்கமாம், மார்க்கம் என்று வரும்போது கேட்க வெக்கப்படுறாரு. கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை என்று வரும்போது இஸ்லாம் ஒவ்வொரு விடயத்தையும் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. உறவு முறை எப்படி வைக்கணும், குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தணும் சொல்லி தந்தது. உடல் உறவை பற்றியும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. என்ன சொல்ல வாரணுண்டா, இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில திருமணத்துக்கு பின்னால கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில ஒரு புரிந்துணர்வு அதாவது இல்லாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாம் சொல்லக்கூடிய டச் அதாவது தொடுதல் என்றது இல்லாமல் போனது. நாங்க நினைக்கிறோம் கணவன் மனைவி என்றா வெறுமனே உடல் உறவின் மூலமாக மாத்திரம் தான் எங்கட சொந்தம் என்று சொல்லி இல்ல. இன்னைக்கு நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் குட் டச் பேட் டச் என்று சொல்லி. அதே மாதிரி மனைவிய ஒரு ஆண் அதாவது கணவன் தொடுறது இருக்கிறே சதகாவுடைய நன்மை. மனைவிய சும்மா தொடுறாரு, கணவனை மனைவி கணவனை தொடுறது இருக்கிறே அது சதகாவுடைய நன்மை. ஹரத்துக்கு போறாரு, ஹஜருல் அஸ்வத் கல்ல பிடிக்க பாஞ்சி போறாரு, காபாவை பிடிக்க பாஞ்சி போறாரு, நன்மெண்டு தெரியுது. ஆனா நன்மை மனைவியை பிடித்தாலும் நன்மெண்டு தெரியுது, ஆனா விருப்பம் இல்ல, விருப்பம் இல்ல பிடிக்க. கண்ணியமான சகோதரர்கள், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாலு மூணு திருகம் இருக்குது, ஒரு திருகத்தை ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறாரு, ஒரு திருகத்தை ஒரு அடிமை உரிமை விடுவதற்காக செலவழிக்கிறாரு, மூணாவது திருகத்தை ஒருவர் என்ன செய்யறாரு தந்த மனைவிக்கு செலவழிக்கிறாரு. CAI 1056 CAG 5353 இந்த வாகனத்துக்கு கொஞ்சம் அவசரம் எடுக்கட்டும். இந்த மூணு திருகத்துல எந்த திருகம் சிறந்தது எங்கள்கிட்ட கேட்ட நாங்க என்ன சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்தது சிறந்த திருகம், பணம் இல்ல ஒரு மிஸ்கீனு கொடுத்தது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த மூணு திருகத்திலையும் மனைவிக்கு கொடுத்த பணம் இருக்குது, இதுதான் ஆக சிறந்தது, ஆக பெருமதியானது, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் இடரடியார்களே, இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதருடைய லைஃப் எடுத்தா ஒரு ஆச்சரியமாக இருக்குது, ஆசையாக இருக்குது, இன்னும் படித்து அதே மாதிரி வாழ்வதற்கு ஆசையாக இருக்குது. மிக அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை. இந்த தொடுதல் இந்த டச் என்பது இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் இல்லாம போயிட்டு, அதாவது வெறுமனே எங்களோட ஆசைகளை பூர்த்தியாக்க மட்டும் ஒன்று சேர்றது மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் மனைவிக்கும் கணவனுக்கும் மத்தியில ஒரு தொடுதல் ஒரு டச் இருந்து கொண்டே இருக்கணும். இன்றைக்கு ஒரு வீட்டுக்கு போனா எல்லாருடைய வீடு எடுத்தாலும் இன்றைக்கு வீடுகள் எல்லாமே ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கு உள்ளமும் பிரிஞ்சிருக்குது. கணவனுக்கு வேற டவல், ஹஸ்பண்டுக்கு வேற டவல், இன்றைக்கு ஹஸ்பண்டுக்கு வேற பிளேட், மனைவிக்கு வேற பிளேட், தூங்கும் போது ஹஸ்பண்டுக்கு வேற பெட்ஷீட், மனைவிக்கு வேற பெட்ஷீட், அல்மாரி எடுத்தாலும் ஒரு சைட்ல மனைவிக்கு ஒரு சைட்ல ஹஸ்பண்டுக்கு, ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகப்படாது. ஏனத்தை நீங்களும் எடுக்கப்படாது, நான் உங்களிடத்திலும் கை வைக்க கூடாது. அதே மாதிரி பிரஷ் எடுத்தா அதெந்த வேறையா தான் இருக்கும். உள்ளமும் பிரிஞ்சிருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இருக்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய லைஃப்ல அப்படி இருக்கல்ல. மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், நானும் என் ஹஸ்பண்ட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே பாத்ரூம்ல ஒரே பாத்திரத்துல உண்டாக குளிப்போம். ஆயிஷா அம்மா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நானும் என் ஹஸ்பண்ட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே போர்வையால ஒரே பெட்ஷீட்டால போர்த்தி கொண்டு தூங்குவோம். இது உள்ளத்தில் ஒரு அன்பை ஏற்படுத்தும். இன்றைக்கு நாங்கள் டீமாக்க கூட வேறையா வச்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சிருந்தா வைத்திருக்கலாம். ஒரு நாள் ஆயிஷா அம்மா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு கப்ல ஒரு குவளையில தண்ணி குடிச்சிட்டு வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஆயிஷா அம்மா நீங்க எந்த இடத்தால குடிச்சீங்க? சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ், நான் இந்த பகுதியால குடித்தேன். அதே இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை வச்சு என்ன செஞ்சாங்க, அந்த பாத்திரத்துல குடிச்சாங்க. இந்த தொடுதல் உன்னைக்கும் அன்பை ஏற்படுத்தும். ஒரு நாள் ஆட்டிறைச்சுடைய சந்தை, ஆட்டுடைய சந்தை எடுத்து ஆயிஷா அம்மா கடிச்சிட்டு கீழே வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேக்குறாங்க, ஆயிஷா அம்மா நீங்க எந்த இடத்தால சாப்பிட்டீங்க? அதே இடத்தால சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எடுத்து சாப்பிட்டாங்க. கனிமான சகோதரர்களே, மனைவியை தொடுறது சதக்கா. இன்னைக்கு மனைவிக்கு சாப்பாடு ஊட்டுறது நபி அவங்க என்ன சொன்னாங்க, சதக்கா என்றாங்க. நான் இந்த வாழ்க்கையில நான் மனைவிக்கு சாப்பாடு ஊட்டுறேன், கொஞ்சம் சொல்லுங்களே. ஆனா எல்லாருக்கும் வெட்கம் இருக்கும், நாங்க எல்லாரும் செஞ்சிருக்கிறோம், செய்யாத யாரும் இல்ல. லைஃப்ல ஒரு முறையாவது செஞ்சிருப்போம். எப்ப? வலிமால போட்டோமேனுக்கு முன்னால கொஞ்சம் கொடுத்திருப்போம். ஏன்னா அந்த போட்டோ ஒன்று எடுப்பதற்காக கொஞ்சம் கொடுத்திருப்போம், அதை ரிமெம்பருக்காக வச்சிருப்போம். அது இல்லாம வாழ்க்கையில் எப்பயாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் சாப்பிடும் போது தந்த கையால சாப்பாடு எடுத்து மனைவி கூட்டுவாங்க. இந்த தொடுதல் பிரிவினையை ஏற்படுத்தாது. இறுதியாக கண்ணியமான சகோதரர்களே, நாங்க சாப்பிட்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க சாப்பிட்டதுக்கு பின்னால நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட கைய சுவைங்க அல்லது யாராவதுக்கு சுவைக்க கொடுங்க. இன்னைக்கு கவலை என்னண்டா, இன்னைக்கு சில மக்கள் தீனுள்ளவங்க தான், ஆனா சில இடங்களுக்கு போனா கையால சாப்பிட வைக்கப்படுறாங்க, உண்மைக்கும் கவலையாக இருக்குது. நீங்க எந்த 5-star ஹோட்டலுக்கு போங்க, பிரச்சனை இல்ல. ஆனா எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நபியுடைய சுன்னத் ஏளனமாக பார்க்க வானோம். ஏன் கையால சாப்பிட வைக்கப்படுறோம்? அல்லாஹ் கைய தந்திருக்கிறான், சாப்பிட. கைய தந்திருக்கிறான், சில உணவுகள் இருக்குது ஸ்பூன், அதால தான் சாப்பிடணும். சோறு இருக்குது, ஏன் நாங்க அதை மாத்தோனும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை நாங்க ஏன் ஏளனமாக, அவருக்கு இவருக்கு யாருக்காகவும் நாங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா விட்டு கொடுக்க தேவையில்ல. கண்ணியமான சகோதரர்கள், நபி அவங்க சொன்னாங்க, நீங்க சாப்பிட்டுட்டு கைய சுவைங்க அல்லது வேற யாருக்காவது சுவைக்க கொடுங்க. இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இத தாய் செய்ய மாட்டா, இத சகோதரி செய்ய மாட்டா. அப்ப யாரு செய்வாங்க? இது சிறந்தது, மனைவியுடைய விரல கணவனும் கணவனுடைய விரல மனைவி சுவைப்பாங்க. மனைவிக்கு தலைவலி வருவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பொன்னான முபாரக்கான கைய தலையில வைத்து குல்சூராக்களை ஓதி துவா செய்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு தலையாணி, தூங்குவதற்கு ஒரு பிலோ தனியாக வைத்துக் கொள்ளல. எப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க தூங்குவாங்க தெரியுமா? ஆயிஷா அம்மா சொல்லுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன மடியில தான் தூங்குவாங்க, என்ற மடியில தான் தூங்குவாங்க, இல்ல இந்த மார்புல தூங்குவாங்க. அப்ப நாங்கெல்லாம் குர்ஆன் பள்ளிக்கு வந்து ஓதுறோம், பள்ளியில அழகாக ஓதுறோம் குர்ஆன, வீட்டில இருந்து குசல்லால குர்ஆன் ஓதுறோம், நல்லம். நாங்க யாராவது மனைவிட மடியில தலை வச்சு குர்ஆன் ஓதிருப்போமா? ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, நான் மென்சன்ஸுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களோட தலையை ஏன மடியில வைத்து குர்ஆன் ஓதுவாங்க, மடியில வைத்து குர்ஆன் ஓதுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, தயமமுடைய ஆயத் எங்க இறங்குது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாட மடியில தூங்கி கொண்டிருக்கிறாங்க, தயமத்துடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இறுதியாக நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பாத்ரூம்ல அதாவது பிரஷும் உண்டாக இருக்கணும், ஆனா சில காரணங்களுக்காக அதை நாங்கள் வேறையாத்தான் வைக்கணும் என்றும் சொல்லியிருந்தார். ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிஸ்வாக்கும் ஆயிஷா அம்மாட மிஸ்வாக்கும் ஒரே மிஸ்வாக் தான், ஒரே மிஸ்வாக். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிஸ்வாக்க நான் ஏந்த வாயால ஏந்த பல்லால மிருதுவாக்கி கொடுப்பேன். நாங்கள் எல்லோரும் துவா கேட்கிறோம், யா அல்லாஹ் நான் மதீனால மௌத்தாகணும், கேட்கிறோமா இல்லையா? நல்ல மௌத்து, கஅபாவுடைய புடவையை பிடித்து மௌத்தாகணும் யா அல்லாஹ், நல்ல மௌத்து. சுஜூதுல ருகூல குர்ஆன் ஓதிக்கொண்டு மௌத்தாகணும் யா அல்லாஹ், உன்னோட பாதையில மௌத்தாகணும் யா அல்லாஹ், இது எல்லாமே நல்ல மௌத்து. ஆனா கண்ணியமான சகோதரிகளே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருகூல மௌத்தாக அல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல மௌத்தாக அல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்குள்ள மௌத்தாக அல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் ஓதிக்கொண்டு மௌத்தாக அல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகினது மனைவியுடைய மடியில. ஆயிஷம்மா ரதியல்லாஹு சொல்றாங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி 4449வது ஹதீஸா சொல்றாங்க, ஆயிஷம்மா சொல்றாங்க, ஏண்ட கணவன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏண்ட மடியில, ஏண்ட டர்ன்ல, ஏண்ட வீட்ல, ஏண்ட மடியில அவங்களோட உயிர் பிரியுது. கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ் அவர்கள் என்ன சொல்ல வாரன்னா, குடும்ப வாழ்க்கை என்று வரும்போது முதலாவது எங்கட இஹ்லாஸ் சீராக்குறதோட எப்பயும் எங்கட மனைவியோட உடல் ரீதியாக எல்லா விஷயங்கள்லயும் மனைவியை புகழ்றதை விட்டு கொடுக்கறதோட அவங்க சாப்பிடுறத நாங்களும் சாப்பிடுறது எல்லாத்திலையும் நாங்க ஷேர் பண்றது தனித்தனியாக ஆக்கிட்டோம் என்று சொன்னா, உள்ளமும் தனியாகிட்டு என்று சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அதை மீண்டும் சேர்க்கிறது பெரிய கஷ்டமான வேலை. ஏனென்றா ஷேத்தான் ஒரு நாளும் அந்த இபாதத்தை செய்யறத இலகுவாக்கிறத விட மாட்டான். அதனால வல்ல நாயன் அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழகாக தன்னுடைய மனைவி மக்களோட வாழ்ந்தாங்களோ, எப்படி விட்டு கொடுப்போட இந்த தொடுதல் என்ற இந்த அழகான ஒரு இபாதத்தை அழகாக செய்து காட்டினார்களோ, அதே மாதிரி திருமணம் செய்த ஒவ்வொருவரும் இந்த அமைப்புல வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்து திருமணம் செய்யக்கூடிய இந்த மணமகனுக்கு யா அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஹைர்கள் நலவுகளை கேட்டார்களோ அப்படிப்பட்ட அனைத்து ஹைர்கள் நலவுகளையும், எந்தெந்த திருமணத்துக்காக துவா பிரார்த்தனைகளை செய்தார்களோ அப்படியான அனைத்து பரக்கத்தான ஹைரான கர்மங்களை கொடுத்து, எந்த ஷர்ரு பலாய் முசீபத்துகள் ஃபித்னாக்கள் சோதனைகள் கண்ணூர் நாவூர் பாவங்களை விட்டும் மோசடிகளை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ, அப்படிப்பட்ட அனைத்து காரியங்களை விட்டும் இந்த மணமகனையும் இந்த மணமகனுடைய குடும்பத்தையும் இந்த மணமகனோடு சேரக்கூடிய அந்த ஜோடியையும் அந்த ஜோடியுடைய குடும்பத்தையும் எல்லோரையும் இப்படியான கர்மங்களை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acnyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.